முதல் வாசகம். நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறைத்திருவசனங்கள் 4-15 முடிய. இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மாட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்புண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறேதும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்தமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர், அரவை கல்லில் அரைத்தனர், அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டெறிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களையெல்லாம் நானா கருத்தரித்தேன்? நான் இவர்களை பெற்றெடுத்தேன். பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வனானேன். இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறீர்களா? நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பழு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
உன் துணையின்றி என் வாழ்வு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மானோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 14:13 தொடங்கி 21 வரையுள்ள இறை வார்த்தைகள். திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகேறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல்நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலை வேளையானதும் சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2 வாசகங்களின் அடிப்படையில் ஒரு சில இறைவார்த்தை பகிர்வை நாம் உங்களோடு வைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் இப்படி போகலாம். இன்னைக்கு இந்த லாக்டவுன் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டைனிங் செக்டர்ஸ் நிறைய பெருகிச்சு. நிறைய கேமிங் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. பசங்களெல்லாம் அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது கேமிங். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புதிய கற்றல் லாங்குவேஜ் கோர்ஸ் நிறையா நடத்துகிறாங்க, ஆன்லைனில் யூடியூப்பில் நடத்துகிறாங்க. நிறைய ஸ்கில் பேஸ்ட் நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுபோக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மோட்டிவேஷ்னல் சேனல்ஸ் நிறையா யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட சேர்த்து காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதனங்கள் அவங்களும் சேர்த்துருக்காங்க. அதோட இன்னொன்று கூடுதலாக என்ன சேனல் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா, நேராக நீங்களே கெஸ் பண்ணியிருக்கணும், நான் இத்தனை சொல்லும் போது ஏதோ ஒன்று சாமி விட்டுட்டாரே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். சாப்பாட்டு சேனல் நிறையா வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேட்டகரிஸ் நான் இப்போ சொன்னேன், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்களேன். இல்லை டாப் மோஸ்ட் எது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த சேனல் அப்படின்னா சாப்பாட்டு சேனல் தான், வில்லேஜ் குக்கிங் சேனல். உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். சில்வர் பட்டனா கோல்டன் பட்டன் எதுவும் வாங்குச்சு. அவ்வளோ தமிழ்நாட்டிலேயே அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை சொன்ன வைத்திருக்கிற ஒரே யூடியூப் சேனல் அப்படின்னா வில்லேஜ் குக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவு சமைக்கக்கூடிய அந்த சேனல் தான். அதுபோல் வில்லேஜ் ஃபுட் டேஸ்ட் அப்படின்னு அடுத்து ஒரு சேனல் இருக்குது. எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. இந்த லாக்டவுன் டயத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் கண்ணதாசனை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ ஐயா கண்ணதாசனுடைய கவிஞர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது உங்கள் வீட்டு அம்மா வந்து உட்காந்துச்சு எங்களோட. யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்ணதாசன் மிகப்பெரிய கவிஞர் அப்படின்லாம் சொன்னேன். உடனே அவங்க மக, ஒன்று கவிதான்னு ஒரு மக இருக்குது, அது ஒரு சேனல் வச்சுருக்கு, என்னென்னா கவிஞர் விட்டு சமையல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. கண்ணதாசன் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்காரு. நமக்கு அழியாத காவியமாக இயேசு காவியத்தை எழுதியிருக்கிறாரு. கண்ணை கலைமானை பாட்டு வரை எழுதி வச்சுட்டு போனவர். அதெல்லாம் ஒன்றுமே அந்த அம்மாவுக்கு யாகமே இல்லை. என்ன யாகத்திற்கெல்லாம் கலைஞர் விட்டு சமையல் கவிதா அவங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இன்றைக்கி வி ஆர் கிவிங் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஸ்டொமக். வயிறு எல்லாத்தையும் இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது அப்படின்றது என்னுடைய இந்த சமீப காலத்தில் நடக்கிறத நான் பார்க்குறேன். அதனால் இன்றைக்கி தான் நம்ம ஆளுக சாப்பாட்டுக்கு மாறிட்டாங்க, உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில், நேற்று இந்த இறை வார்த்தையை வாசிக்கிற போதான் தெரிஞ்சு அந்த காலத்தில் நம்மளால் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. யார்? நம்முடைய இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரோட சண்டை போடுறாங்க. எதுக்கு? யோ, நாங்கள் அங்கே இருந்தாலும் ஒழுங்காக சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற பொழுது நாங்கள் உண்டோம், குடித்தோம், எங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வயிறே உங்கள் தெய்வம் என்று இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி சாடக்கூடிய அந்த இறைவார்த்தை பகுதி தான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இன்றைக்கி உணவு தான் பிரதானம் அப்படின்றதில் நிறையா பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது முக்கியமாக நீங்கள் கல்யாணத்துக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு வீட்டில் மூணு பொம்பளை பிள்ளை நாலு பொம்பளை பிள்ளை இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு தாய் தப்பைங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி உண்ணாமல் தின்னாமல் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து கீத்து வச்சு ஒரு பிள்ளை கல்யாணம் முடிப்பாங்க. கஷ்டப்பட்டு மாப்பிள்ளையை பார்த்து இன்றைக்கில் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப சிரமம், எல்லோரும் போலியாக இருக்கிறாங்க நிறைய பேர். அது மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கிறது சிரமம், எப்படியோ ஒரு இதை அமைச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாணத்துக்கு நம்ம வந்து பத்திரிக்கை கொடுத்தோன்னா போயிருப்போம். நம்ம வந்து ஆயிரத்தில் ஒன்று ரெண்டாயிரத்தில் ஒன்றா தான் நம்ம கல்யாணத்துக்கு போயிருப்போம். போனோமா பூசைக்கு போனால் பூசைக்கு போனோமா, இல்லைனா நேரம் மொய்யை போட்டோமா மொய்யை போட்டோமா சாப்பிட்டோமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்லாம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு போனால் குறைச்சிடணும்னு எப்போவுமே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா. அப்போது நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பேர், நூறு பேர்னு சொல்ல முடியாது இல்லையா, நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பேர் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கரைசியாக ஒன்று சொல்லுவாங்க. என்ன சாம்பாரில் கொஞ்சம் உப்பை போட்டுருக்கலாம், கறியை கொஞ்சம் வேக வச்சுருக்கலாம். சரி, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணுறேன், அந்த ஆள் அந்த தகப்பனுடைய அந்த தியாகத்தை பற்றி பேசலாம், அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு அதை பற்றி சொல்லலாம், இந்த கஷ்டத்தில் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு அப்படின்லாம் விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு கறி வேகாததும் சாம்பாருக்கு உப்பு போடாததும் பேசுகிறேன் அப்படின்னா வி ஆர் வெரி மச் அவ்வளோதான். அந்த உணவே நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது போல் இருக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மனநிலையை தான் இன்றைக்கி இயேசு ஆண்டு தந்தையாம் கடவுள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கண்டிக்கிறார். அவருடைய சினம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லார் வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலிருந்து அழுகுறலை எழுப்பினார்கள். அதை மோசையும் கேட்டார். என்ன அழுகுறல் எழுப்பப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நல்ல சுவையான உணவு கிடைக்கல, ஏதோ மண்ணான ஆண்டவர் ஒன்றை கொடுக்குறாரு, அது ஏதோ அப்பத்தை போலத்தான் இருக்கிறது. விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அது ஏதோ ஒரு பறவையினுடைய எச்சம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எது எப்படி இருந்துச்சோ அந்த மக்களுக்கு உணவு தரதில் ஆண்டவர் தெளிவாக இருந்து ஏதோ வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இன்னைக்கு வயிற்றுக்கு உணவு தரணும் தான் ஆண்டவர் நினைச்சாரு, ஒழிய சுவைக்கு உணவு தர நாக்குக்கு உணவு தரணும் அப்படின்னு அவர் விரும்பலை. நீங்கள் நம்ம இன்றைக்கி நம்ம நீங்கள் சார் எல்லாருமே நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்த நாக்குக்காண்டி தான் சாப்பிட்றோம், வயிற்றுக்காண்டி நம்ம சாப்பிட்றதே இல்லை. நாக்குக்காண்டி சாப்பிட்றதுனால தான் நம்ம வந்து ரொம்ப அந்த கலர்ஃபுல்லான ஃபுட்லாம் நம்ம நிறைய சாப்பிட்றோம், ரொம்ப ஜங்க் ஃபுட்லாம் இன்றைக்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் இது நாக்கு வரதான் டேஸ்ட், அதிகபட்சம் போனால் அந்த தொண்டை தொண்டைக்குள்ள போனால் நத்திங் இஸ் தேர், எல்லாமே அதுக்கு மேலே எங்கே போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இதுக்கு தான் நம்ம அதிகம் என்ன செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடம்பையும் கெடுத்து மனசையும் கெடுத்து கூட இருக்கிற வாழ்க்கைய கூட இருக்கிறவங்க எல்லாருடைய நிம்மதியும் நம்ம கெடுக்கிறோம் அப்படின்னா நாக்கு தான் நமக்கு பெருசாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு சொல்கிறாரு, அவர் கொடுத்த உணவு என்னென்னா நாக்குக்கான உணவல்ல, அது சுவைக்கான உணவல்ல, மாறாக வயிற்றுக்கான உணவு. நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது, நீங்கள் அங்கு சென்று நான் தருகிற அந்த விடுதலை வாழ்வில் நீங்கள் விரும்பியதை உண்ணுங்கள். ஆனால் இது பயணிக்க வேண்டிய காலம், இது பயிற்சியின் காலம். நீங்கள் நான் தருகிற நான் கொடுக்கிற உணவை கொடுத்து உங்கள் வாழ்வை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா ஆண்டவர் இந்த உணவை தருகிறார். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் என்ன குறை சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளப்பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்களுக்கு அங்கே கிடச்சிச்சே, இங்கே வெறுமனே மண்ணா மட்டும் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிற பொழுது தான் ஆண்டவர் வந்து இவ்வளவு தூரம் கோவப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். அன்பு இறைப்பிள்ளைகளே, அப்போது இந்த நாட்களில் அவங்க என்ன நினச்சி பார்த்துருக்காங்க, அந்த நேரத்தில் கடவுள் செய்த நன்மைத்தன்மையான இந்த காரியங்கள்லாம் மறந்துட்டாங்க. நம்ம தமிழில் ஒரு அருமையான ஒரு குரல் ஒன்றிலே, என்னன்றி கொண்டாருக்கு முய்விண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு, குரல் 110 அப்படி சொல்லும், என்னன்றி கொண்டாருக்கு முய்விண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. என்ன பாவம் பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் கடவுளோட பார்வையில் மன்னிச்சு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் செஞ்ச நன்றியை மறந்து நன்றி கட்டத்தனமாக நடந்தோம் அப்படின்னா மன்னிப்பே இல்லை. இந்த மக்கள் அப்படி தான் இருக்கு. 430 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமில் தொடங்கி கொடுத்த அந்த வாக்குறுதியை அவங்களே மறந்து போன பிறகும் கூட, மோசேவை முச்செடியின் வழியாக அழைத்து நான் வாக்களித்த அந்த மக்களுக்கு கொடுத்த இதுபோலே மூதாதையருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், நீர் போய் அவர்களை விடுதலை பண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்டு அனுப்பி அவர்களை அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுவித்து கொண்டு வந்த அந்த விடுதலை நோக்கி பயணிக்கிற அந்த காரியங்கள்லாம் அவங்க நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றியே சொல்லவில்லை. வயிறே தஞ்சம் வாழ்வே அதுதான் என்று அவர்கள் வாழ்கிற அந்த நிகழ்வை ஆண்டவர் மிக கடூரம் கொடூரமாகவே இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு சில இடங்களில் தான் கடவுள் கோபம் கொண்டார் சினம் கொண்டார் வரும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டு எரிந்தது, சோலையாக எரிந்தது அப்படின்னு இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதர பிள்ளைகளே, இன்றைக்கி பல நேரங்களில் கடவுளுக்கு முன்பாக நாம் நிற்கிற பொழுது நன்றி என்கிற உணர்வு பெரும்பாலும் அற்றுப்போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவராக தான் எதிர்பார்க்கிறான்னு எல்லா சாமியாரும் பிரசங்கத்தில் சொல்லத்தான் செய்கிறாங்க. எத்தனையோ புத்தகங்கள் படித்தாலும் சரி, விவிலியம் முழுவதுமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நன்றி எதிர்பார்க்கக்கூடியவராக, நன்றிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். எசையா புத்தகம் 62 அதிகாரத்தில் 4 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கைவிடப்பட்டவள் என்று நீ அழைக்கப்பட்டாய், பால்பட்டது என உன்னிலம் அழைக்கப்படவே மாட்டாது. இவ்வளவு நாளா நீ அழைக்கப்பட்டாய், இனிமே நீ அழைக்கப்படவே மாட்டாய். அதே போல ஏசாயா புத்தகம் 62:12 வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆண்டவரால் நீ மீட்கப்பட்டவள், தேடிக்கொள்ளப்பட்டவள். இப்படின்னா நிறைய செய்திகளை அவர் சொல்லி பார்த்தாலும் கூட இந்த மக்களுக்கு நன்றி என்பது சுத்தமாகவே இல்லை. அந்த நன்றி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா அறிவு மழுங்கி போய் வயிறு பெருசா அவங்களுக்கு தெரிகிறது. அப்ப நீங்க கொஞ்சம் இதை நம்ம நாளில் யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவருக்கு நன்றியோடு இருக்கிறோம். இன்னைக்கு நன்றின்ற உணர்வு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த இஸ்ரேல் மக்களுடைய இனம் நம்மளாம் அதனுடைய ஜீன் நினைக்கிறேன், அது அப்படியே தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். பெரும்பாலும் நன்றி சொல்றதுக்கு அவ்வளவு தூரம் நம்ம சிரமம் போறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து என்னை குறை சொல்கிறாங்க. என்ன சொன்னால், குறையாக சொல்லலை, அந்த குழந்தைய பற்றி சொல்கிறாங்க. ஒரு யூத் பிள்ளை, மூணாவது வருஷம் காலேஜ் படிக்கிற பிள்ளை. ஃபாதர், நான் ஜெபம் பண்ணுவேன், என் மூத்த பிள்ளை உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஜெபம் பண்ணு உட்காந்து, என் மகன் மாத்திரம் வரவே மாட்டா ஃபாதர், நாங்கள் ஜெபம் பண்ணுற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க இல்லை, அவங்க ஜெபம் பண்ணுவோம், இங்கே வந்துடுவா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் பேசிட்டு கேட்டேன், ஏன் பாப்பா, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கோயிலுக்கும் போக மாட்டேன்ற, அம்மா அப்பாவோட உட்காந்து ஜெபம் பண்ணல உனக்கு என்ன பெரிய தடை என்று சொல்லி கேட்டேன். அப்போ அந்த குட்டி ஒரு பதில் சொன்னால், எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும் போது உடம்பு சரியில்லாமல் போச்சு. நான் அங்கே எங்கள் அப்பையில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பண வசதி இருந்துச்சு, அதை வச்சு எங்கள் அப்பாவை காப்பாற்றினோம். இப்போ நான் தேர்ட் இயர் படிக்கும் போது திருப்பி எங்கள் அப்பாவுக்கு இது வந்துருச்சு, எங்கள் அம்மா கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். அப்படி எங்களை கடன் வாங்க வைக்கிற கடவுள் ஒரு கடவுளா, அதனால் நான் கோயிலுக்கு போக விரும்பவே இல்லை அப்படின்னு அந்த பாப்பா சொன்னிச்சு. அப்போ நான் சொன்னேன், உனக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க தங்கச்சி, அதனால் உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எங்கள் அம்மா இறந்து 1.5 வருஷம் ஆச்சு, நான் கடவுள்கிட்ட கோவிச்சுனுமே நான் பூசை வைக்க மாட்டேன், ஒன்று வைக்க மாட்டேன், எல்லாரையும் பார்த்தாலும் எரிஞ்சு விழுவேன், இந்த நன்றியட்ட கடவுளை நான் அழைச்சிட்டார் அப்படின்னு நான் நினச்சி கடவுளை கோவிச்சுக்கிட்டேன்னா யாருக்கு நட்டம், யாருக்கு நட்டம், நான் எப்படி நினச்சிக்கணும், அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு அப்பா இருக்கிறார். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். நடந்த ஒரு காரியத்தை நினச்சி கடவுள்கிட்ட சண்டை போட்டு நீ என்ன பண்ண போகிற, யோசிச்சுப்பார். உனக்கு அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் லட்சலட்சமாக ஆஸ்பத்திரியில் கொண்டே காசை கட்டிட்டு போன உயிரை திருப்ப முடியாமல் வந்துடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு செலவழிச்சிங்க, ஆனால் அந்த உயிரை காப்பாற்ற முடிஞ்சு இல்லையா, அப்படி தான் நீங்கள் யோசிக்கணுமே அப்படின்னு சொன்ன போன கொஞ்ச நேரம் அப்படியே மண்டையை கோழி மாதிரி ஆட்டுச்சு. நினைக்கிறேன் அடுத்த ஜபத்துக்கு போகும் நம்புகிறேன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாமே கடவுள் கேட்டவுடனே கொடுக்கணும் அப்படின்னா அது சாத்தியப்படாது. அப்போ உங்களுக்கு எனக்கும் கடவுளுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது, அவருடைய எல்லையில்லாத ஞானத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ எல்லையற்று கிடக்கிற அந்த ஆண்டவர் எப்போதும் பரிவுள்ளவராக இருக்கிறார் அப்படின்றதா இந்த வசனத்தில் நமக்கு பார்க்கப்படுகிறது. மோசே போய் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார் பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் அவர் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை தான் அப்படி சொல்லி திருப்பி சொல்கிறாரு. பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி இவர்கள் மூதாதருக்கு நீ வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீ சொல்வானேன். நீங்கள் தானே ஆண்டவரை சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை கேட்டு தானே நான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அவங்க எல்லோரும் இப்போ என்னையவே நெருக்கடி கொடுக்குறார்களே அப்படின்னு சொல்லி அவரிடம் போய் ஆண்டவரை இவர்களுக்கு நீ தயவு காட்டும் என்று கேட்டு கடவுளுடைய பரிவை பெற்றுக்கொள்ள மோசே முயன்றதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னது. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு, அப்போ கடவுளுடைய பரிவுள்ளம் பழைய ஏற்பாட்டில் எப்படி அவர்களுக்கு உணவு கொடுக்க வெளிப்பட்டதோ அதே போல் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் கடவுளுடைய குணம் இன்றைக்கு உணவு வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிலதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் யோசிக்கலாம். இப்போ என்ன வசனம் எப்படி தொடங்குது, நான் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலைநிலத்தில் உள்ள தனியான ஒரு இடத்திற்கு செல்கிறார். அப்போ திருமுழுக்கு யோவானே இயேசுவுக்கு நண்பன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, அல்லது இயேசுடைய காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு ஒத்த சிந்தனை உடைய ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதையும் கடந்து மரியாவுக்கும் எலிசபெத் அம்மாவுக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கிறதுனால ஏறோ உதவத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது அப்படின்றதையும், இயேசு எப்பேற்பட்ட ஒரு பணியை முன்னெடுக்க போனாரோ அதை முன்னாடியே திருமுழுக்கு யோவான் ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி பண்ணி காமிச்சிட்டாரு அப்படின்றதையும் எல்லாரும் மத்தியிலும் இருந்த அந்த பரவலான சிந்தனைக்கு மத்தியில் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஜீசஸ் இயேசு ஆண்டவர் அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை இழந்துட்டார். அந்த வேண்டப்பட்ட ஒரு ஜீவனை இழந்ததுக்கு அப்புறம் அவர் தனிமையை தேடுகிறார். தனிமையான ஒரு இடத்திற்கு அப்படியே பாலை நிலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அவர் எதுக்காண்டி போயிருக்கார் அப்படின்னா மன நிம்மதிக்காக போயிருக்கிறார். ஒரு இழப்பு வீட்டில் அவர் மனிதனாக தானே பிறந்தார், கடவுளுடைய மகனாக இருந்தாலும் முழுமையான மனிதத்தன்மையில் பிறந்திருக்கார் அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இது ஒரு சான்று. லாசர் இறக்கிற பொழுது அழுதார் இல்லையா, அப்போ எருசலேம் நோக்கி அவர் அழுதார் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் அவருடைய மனிதத்தன்மையினுடைய முக்கிய வெளிப்பாடுகள். இங்கே ஒரு என்னென்னா அந்த இழப்பு, திருமுழுக்கு யோவானுடைய இழப்பு அவரை பெரிய அளவில் பாதித்ததுக்கப்புறம் ஒரு தனிமையான நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறார். இதை என்ன மக்கள் கேள்விப்பட்டோன்னே ஊரில் இருக்கிற எல்லாரும் ஓடி வராங்க. ஊரில் இருக்கிற எல்லாரும் ஓடி வர்றாங்க. அவர் கடவுள் மனிதராக இருக்கிறார், மக்கள் பணியாளராக இருக்கிறதுனால தன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி வச்சுட்டு அவர்களோடு பேசுவதற்கு தயாராகிறார். நான் இந்த இடத்துல நான் யோசிச்சு பார்க்குறேன், பல நேரங்களில் நம்ம குருக்கள்லாம் இருக்காங்களே, நம்ம ஃபாதர்ஸ், நம்ம டைஸ், நம்ம வீட்லேயும் ஃபாதர்ஸ் இருப்பாங்க, அல்லது உங்கள் பங்கு சாமியார் இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஃபாதர்ஸ் அப்ரோச் பண்ணும் போது அவங்களுடைய கஷ்டம் என்னென்னே உங்களுக்கு தெரியாது. அவருக்கு இருக்கிற உடல் உபாதைகள், அவருக்கு இருக்கிற மனப்பிரச்சனை, அவருக்கு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், மக்களோடு இருக்கிற முரண்பாடுகள், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் நாம் போகிற நேரம் சாமியார் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நான் போனோன்னே எனக்கு எப்போவுமே எங்கள் சாமியார் சிரிச்சுக்கிட்டே பேசணும், இல்லைன்னா சுடுமுஞ்சுமா இருக்கேன் அந்த ஆள் அப்படின்னு ஒருமையெல்லாம் சில பேர் ஃபாதர்ஸை திட்டுவாங்க. அது விட கேட்டிருக்கிறேன், ஐயோ கேடு, பேசாதே, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதே. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு பணி செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சு பேசணும். இந்த மக்களுக்கு இயேசப்பாவுடைய மனநிலையே தெரியல, எங்களுக்கு ஜீசஸ்ட்ட போகணும், அவர் சொல்கிறத கேட்கணும், அவர் என்னதையாவது எங்களுக்கு செய்யணும் அப்படின்ற மனநிலையோட தனிமையாக ஒரு ஓய்வெடுக்கலாம் சென்றவரை போய் எல்லாரும் ஊரோட துரத்தி கொண்டு போய் அவரை பார்க்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் அந்த பெருந்திரளான மக்களை கண்டு இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுடைய மற்றொரு முகத்தை அவர்களுக்கு காமிக்கிறார். அப்போ இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு வந்து யோவான் நற்செய்தியில் இல்லை, லூக்கா நற்செய்தியில், மார்க் நற்செய்தியில், எல்லா மத்திய நற்செய்தி மட்டுமல்ல நான்கு நற்செய்திகளுமே இந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறாங்க. ஒரு சில புதுமைகளை ஒரு சில நற்செய்தி சொல்லும், ஒரு நற்செய்தி சொல்லாமல் இருக்கலாம். ஒத்தமிழ் நற்செய்தி சொல்கிறத யோவான் சொல்ல மாட்டார், யோவான் சொல்கிறத ஒத்தமிழ் நற்செய்திகள் சொல்லாமல் இருக்கும். அப்போ ஒத்தமிழ் நற்செய்தினா என்ன, மத்தேயு மார்க் லூக்கா. யோவான் எப்போதும் தனித்தன்மையான ஒரு நற்செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த உமையை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இந்த உமையை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா இது அந்த காலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு புதுமை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். திருப்பி நான் ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி நடக்கிற நிகழ்வையும் பாருங்கள். இயேசு எத்தனையோ புதுமை செஞ்சுருக்காரு, ஆனால் சோறு போட்டதை அவனும் பேசியிருக்கான் பாருங்கள். அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த ஆட்களும் அவரோடு கூட இருந்த அந்த ஆட்களும் ஆண்டவர் சாப்பாடை பெருகி கொடுத்தார் அப்படின்னு அந்த சுற்றி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. சரி, இந்த புதுமை நடந்தது வந்து ரெண்டு விதமான பார்வை சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர்கள் தங்களிடம் இருக்கிற உணவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்கிருக்கிற ஒரு சில பேர் முன்வந்து கொடுத்ததினால், இந்த நட்சத்திரத்தில் சொல்லப்படல, ஒத்தம்பது நட்சத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்கிருக்கிற ஒருவன் தன்னிடம் இருக்கிற ஐந்து மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொடுத்தான், அதைத்தான் ஆண்டவர் பழுகச் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியாளர்கள் அல்லது நற்செய்திக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த மறை வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த சிறுவன் கொடுப்பதை பார்த்துவிட்டு ஒரு சிறுவனே கொடுக்கிறான் என்று சொன்னால் நாம் ஏன் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தன்னிடமிருந்த உணவுகளை எல்லாம் எல்லாரும் கொடுக்க கொடுக்க எல்லாரும் பகிர்ந்து உண்டார்கள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இது விவிலிய அறிஞர்களுடைய பார்வை. ஆனால் அதில் உண்மை இருக்குது அப்படின்றதுலேயும் சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்குமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி வந்து இந்தியாவில் மூணில் ஒருத்தன் வந்து தூங்க போகும்போது அறவயிறாகவோ அல்லது குறைவயிறாகவோ உணவு இல்லாமல் ஒரு நாளைக்கு போகிறதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணு பேரில் ஒருவனுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு தான் கிடைக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து ஓரளவு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல, இப்போ பின் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட இன்னும் தரம் குறைந்த நிலையில் இருக்கிற நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, மூன்றாம் தர நாடுகள் அல்லது பின்தங்கிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவே ரொம்ப சிரமம் தான். சோமாலியா, இந்த எத்தியோபியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல் தான். ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, நீ யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் சோறு இல்லாமல் தூங்குற இதே நாட்டில் தான் உலக பணக்கார லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கோ ஒரு இடத்துல பதுக்கப்படுகிறதுனால எங்கோ ஒரு இடத்துல வந்து சுருக்கம் ஏற்படுகிறது, எங்கோ ஒரு இடத்துல வீக்கம் வர்றதுனால எங்கோ ஒரு இடத்துல சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி உணவு பற்றாக்குறை என்பதை காட்டிலும் பகிராக்குறை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம பார்க்கணும். நம்ம பங்குலேயே இருப்போம், நம்ம பங்குலேயே இன்றைக்கி இந்த கொரோனா காலத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு உணவு இல்லாதவர்களாக, மூணு வேளை உணவு கிடைக்காதவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்திருக்கும், அதை கூட பகிர்றதுக்கு நம்ம கொஞ்சம் பயந்து தயங்கி இருந்த நாட்கள்லாம் இருக்கத்தானே செய்கிறது. இன்றைக்கி அந்த புதுமையினுடைய ஒரு பார்வை என்ன, அந்த சின்ன பையன் கொடுத்த உடனே இயேசு ஆண்டவர் அதை பழுகி கொடுத்தார் அப்படின்றது சொல்லப்படுகிற பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பார்வைக்கு வந்து எங்கேயோ ஒருத்தன் கஷ்டப்படுறா அதுக்குலாம் நாம் பொறுப்பாக முடியாது. ஆனால் உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிந்த உறவுகள், நண்பர்கள் யாராவது உணவுக்காக சிரமப்படுறாங்க அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறுகிறார்கள் என்று சொன்னால், முடிஞ்சா தயவு செஞ்சு அளவு பார்க்காம, அதுக்கு நேரம் பார்க்காம உதவினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. இது முதல் பார்வைக்குரிய பகுதி. இன்னொரு பார்வை இதே புதுமையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு ஆண்டவர் அந்த இரண்டு மீன்களையும் அல்லது அந்த ஐந்து அப்பங்களையும் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படின்ற வார்த்தை இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன செய்கிறார் ஆண்டவர், அந்த ஐந்து அப்பங்களையும் இந்த ரெண்டு துண்டுகளை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் அப்படின்னா என்ன, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பாகவே கடவுளுக்கு அவர் நன்றி சொல்கிறார். நான் முதல்ல சொன்னேன், அந்த இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொண்ட காரியத்துக்கே நன்றி சொல்லலை, நாமும் இன்னைக்கு அப்படி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இயேசு ஆண்டவர் இந்த புதுமையை செய்ய தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கையில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு பழுகி கொடுத்தார். எல்லோரும் வயிறார மகிழ்வோடு உண்டார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த வாசகத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நன்றி என்கிற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார். கடவுளே என்ன செய்கிறார், தந்தையே தந்தைக்கு தன் மகன் நன்றி சொல்லுகிறார். இருப்பதை என் ஆண்டவர் எனக்கு பெருக்கி தருவார். இந்த மக்களுடைய உணவு பற்றாக்குறையை, இந்த முக வாட்டத்தை, வயிற்று பசியை என் ஆண்டவர் போக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அப்போது இன்னைக்கு பல இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நன்றியோடு இருக்க வேண்டும், அல்லது நன்றி என்கிற உணர்வை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் தான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை இப்படி தான் ஒருத்தன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் தொலைச்சிட்டான். தொலைச்சிட்டு அப்படியே பயங்கரமாக அழுகிறான். காசுலாம் போயோ, என் காசு காணாமல் போச்சு, இன்றைக்கி அதானே என் சாப்பாட்டுக்கு வச்சுருந்தேன், என்னுடைய பணம் காணாமல் போச்சுன்னு ரொம்ப அழுகிறான். இப்போ கடவுள் மேலே இருந்து பார்க்குறாரு, இந்த யார் அந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு பார்த்தா இவன் தான் ரொம்ப புலம்புறான். உடனே அவர் மேலேருந்து கடவுள் இறங்கி வர்றார். இறங்கி வந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நீங்கள் யாருன்னு தெரில, நான் என்னோடய 100 ரூபாய் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாரான். சொல்லிட்டு சரி நீ அழுகாத, 100 ரூபா தானே, உனக்கு கம்னுரு அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் டக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து கடவுள் கொடுத்தாராம். வாங்கினோன்னே பயங்கரமான சந்தோஷம். 100 ரூபாயை பார்த்துட்டு முதலாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தான். இப்போ ஊயே கத்து பயங்கரமாக கழுகுறான், ஓ ஊன்னு கத்தி அழுகிறான். ஆண்டவர் கேட்குறான், இல்லை 100 ரூபா தாண்டா தொலைச்ச, 100 ரூபா கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அழுகிற அப்படி சொல்லி கேட்டாராம். அப்போ அவன் சொன்னானா, ஐயோ எனக்கு இந்த தொலைஞ்சு போன 100 ரூபாய் என் கையில் இருந்துச்சுன்னா இப்போ என் கையில் 200 ரூபா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னானா. 100 ரூபா கிடச்சதை அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியல, அவனால் கொண்டாட முடியல. ஏகப்பட்ட நிகழ்வுகள் சொல்லலாம், இன்னும் நான் கூட ஒரு நிகழ்வு வேணால் சொல்கிறேன். ஊரில் இப்படி தான் அவர் அம்மா வந்து கடற்கரையில் குளிச்சுட்டு இருந்துச்சான், அவனும் பிள்ளையும் சேர்ந்து குளிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை, ஒரு 2-3 வயசு பிள்ளை, அது அப்படி தண்ணியில் குளிச்சுட்டே போச்சு, அப்படி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அம்மா கடந்து கத்து, ஐயோ என் பிள்ளை போச்சு, என் பிள்ளை போச்சு கத்துனோடனே கரையில் நீங்கிற ஆம்பளையாளுக இளைஞர்கள் எல்லாரும், இளவட்ட பசங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளே தர தரன்னு ஓடி அந்த குழந்தைய போய் அப்படி தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்தோன்னு அம்மாவுக்கு அளப்பரிய சந்தோஷம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர எங்கெங்கெல்லாம் முத்தம் கொடுக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் வளைச்சி வளைச்சிக்கு பிள்ளைக்கு முத்தம், அன்பு அப்படி வெளிப்படுத்துது அந்த அம்மா. அப்படியே முத்தம் கொடுத்துருக்கும் போது ஓன் உச்சே கத்து அந்த அம்மா. எல்லாருக்கும் ஆச்சரியம் புரியல, என்னடா பிள்ளைக்கு மூச்சு கிச்சு அடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி, என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதான் அந்த அம்மா சொல்லிச்சான், என் மகளுக்கு 2 கொலுசு போட்டு விட்டுருந்தனே, ஒத்த கொலுசை காணாமே, ஒரு காலில் தான் கொலுசு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். தொலைஞ்சு போன பிள்ளை செத்துரும் நினச்ச பிள்ளை உனக்கு உயிராக வந்திருக்கு, அது பெருசாக தெரில. காலில் கிடந்த தம்மா துண்டு ஒரு கொலுசு தொலைஞ்சு போனது, ஒரு வெள்ளி கொலுசு, தங்க கொலுசான்னு தெரியல நினச்சிக்கோங்களேன், ஒரு வெள்ளி கொலுசு தொலைஞ்சு அவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஒரு விதத்தில் கேட்கும் போது ஃபாதர் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா சொல்லதெல்லாம் காமெடிக்கு தான் சொல்லுவேன். இதில் என்ன உதுன்னா, இதில் இருக்கிற அந்த கருத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்படி தான் நாமளும் பல நேரத்தில் இருக்கிறோம். நிறையா ஆண்டர் கொடுப்பார், அதுக்கெல்லாம் நம்ம பெருசாக வந்து நினச்சி பார்க்குறதில்ல. சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கும், சின்னதாக ஒரு இழப்பு வந்திருக்கும், அதை நம்ம பெருசாக பூதாகரப்படுத்தி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் இந்த காலத்தில் இருக்கிற இன்றைக்கி மனவேதனையாக இருக்கலாம், உங்களுடைய மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு பெஸ்ட்டு டானிக், நல்ல டிப்ஸாகவே சொல்கிறேன். எப்பயுமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருங்க, அடுத்தவங்களுக்கு நன்றி உள்ளவராக இருங்க. நன்றியோடு இருக்கிற பொழுது கடவுள், தந்தையாம் கடவுள் பல காரியங்களை பெருக கொடுத்து அத்தனை பேருக்கு உணவு கொடுத்து மிச்சமான உணவை கூடைகளில் அள்ள செய்தது போல உங்களுக்கும் அப்பேற்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் தருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையில் வாழ இந்த வழியிலே தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். ஆண்டவர் அனைத்து உலகம் நிறைவாமை போற்றுகிறோம். அருட்பொருட்கள் இந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் உழைவு மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இவை எங்களுக்கு வாழ்வழிக்கு மாறும்.